ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருவார்த்தை. வழங்குபவர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருவாசகத்துல திருவார்த்தைங்கிறதுல மூன்றாவது
அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவதேறி பாருடு உண்ணும் பரவியேத்தம் பிணிகட நல்கும் பேரரும் பெருந்துறையும் பேரருளாளன் பெண்பால் உகந்து மணிவலை உண்டு வான்மீன் விசரும் வகையறிவார் எம்பிரானாவாரே
என்பது இந்த மூன்றாவது பாடல். இதுல அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவதேறி பாருடு உண்ணும் பரவி ஏத்த பிணிகடனும் பெருந்துறையும் பேரருளானும் பெண்பால் உகந்து மணிவலை உண்டு வான்மீன் மகையறிவார். அதனால இப்படி ஆறு இலக்கணங்கள் இல்ல சாமிக்கு சொல்றார் சிவபெருமானுடைய முடி. அணிமுடிங்கிறார். அணிமுடினா சிவபெருமானுடைய திருமுடியை சொல்லுவது. அணி என்றால் அழகு உருந்திய முடி போன்று. அணி என்றால் சந்திரனை அணிந்த முடி, கங்கையை அணிந்த முடி, பாம்பை அணிந்தது, கொன்றை அணிந்தது, அப்படி வரும். அணிந்ததுன்னு தானே வருவது. அதனால இப்படி கங்கை சந்திரன் முதலான பொருள்களை அணிந்த முடியுடையவன் அணிமுடி. முடியுடையவன் என்றாலே அதுல என்ன தெரியுது? முடியுடையவன் என்றாலே அவன் தான் தலைவன், கிரீடம். முடியுடையவன், முடியுடையவன் என்ன முடி நவரத்தின கிரீடங்களை அணிந்தவன் முடியை சூட்டிய நமக்கு ராஜான்னு பேரு. முடியுடையவன் தான் ராஜா. முடி சூடாதவன் ராஜா இல்ல. முடி சூடினானால் ராஜா. அப்ப ராஜாவுக்கு மேல யாரும் இல்லை. ராஜாவுக்கு மேல யாரும் இல்லை. அதனால சிவபெருமான் ஒருவன் தான் முடியுடையவன். அதனால அவனுக்கு மேல ஒருத்தரும் இல்லை. இது நல்லா இருக்குல்ல இந்த கருத்து? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, இது நல்ல கருத்து. அப்படி ரசிக்கணும். இது நல்ல கருத்து. முடியுடையவன் அரசன், முடி இல்லாதவன் அரசன் அல்ல. குற்றுவ நாயனார்னு ஒருத்தர் இருந்த நாயனார்ல கூற்றுவ நாயனார்னு ஒருத்தர், அவருக்கு செல்வம் நிறைய இருந்துச்சு. அரசனுக்கு கிட்ட இருக்கிற பொருள் அத்தனையும் அவர்கிட்ட இருந்துச்சான். ரத கஜ துரக பதாதி அத்தனையும் இருந்துச்சான் அந்த நாயனார். கலந்தேன்னு ஊர்ல இருந்தாராம். அவர்கிட்ட ராஜாவுக்கிட்ட என்னென்ன இருக்குமோ அத்தனை இருந்துச்சான். அத்தனை இருந்தபடினால அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. எல்லாம் இருக்கு, ராஜாவுக்கு இருக்கிற அடையாளம் எல்லாம் இருக்கு, நம்ம கிரீடம் சூட்டிட்டோம்னா ராஜா நம்ம அப்படின்னு நினைச்சாரு. அந்த கிரீடத்தை முடிய சூட்டுவதற்கு உரிமை தில்லைவாளந்தனர்கள் தான். சோழ ராசாவுக்கு முடி சூட்டுகிற உரிமை தில்லைவாளந்தனர்கள் தான். அது வியாக்கரவாதர் காலத்திலிருந்து வந்தது. இரண்யவனுக்கு ஒரு முடி சூட்டினார்ல. இதெல்லாம் ரொம்ப நுட்ப ஆழமான விஷயம். இதெல்லாம் யாருமே சொல்லாது. வியாக்கரவாதர் இரண்யவன்மனுக்கு முடி சூட்டி சோழ நாட்டை ஆள வச்சாரு. அதுல இருந்து தில்லைவாளந்தனர்கள் தான் முடி சூட்டுகிற உரிமை. இப்ப எல்லாம் இருந்துச்சு, முடி இருந்துச்சுன்னா அவனா எடுத்து சூடிக்கிட்டு அவனை ராஜா நாரா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டார்கள். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பெற்று இருவரும் கவரி வீச பரதவன் குடைய வைக்க விரசெறி குழலி ஓங்க வெண்ணல் சடையன்றங்கள் மரபுலூர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் ஒளி என்று ராமாயணத்தில் வெண்ண திருவண்ணநல்லூர் சடையோழருடைய மரபில் இருந்தவர்கள் முடியை எடுத்து கொடுக்க கீங்கும் சம்பந்தம் இல்லை. அவர் வந்து அவரை ஆதரித்தபடியினால அவரை வச்சு இப்படி பாடுறாரு. முக்கியமான ராமனுக்கு முடி சூட்டணும். வெண்ணநல்லூர் சடையப்போழருடைய முன்னோர்கள் முடியை எடுத்து கொடுக்க வசிட்ட முனிவர் முடியை சூட்டினார். அதனாலே தகுதி உடையவர்கள். இப்ப சுதந்திரம் வாங்கும் போது திருவாவூர் ஆதீன தம்பரான் வாங்கித்தான் நேர்கிட்ட கொடுத்துருக்காரு செங்கோல். சுதந்திரம் கொடுக்கும் போது வெள்ளக்காரன், அதனால நீங்கள் எப்படி இதை வாங்கிக்கிறீங்க இந்த சுதந்திரத்தை அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே ராஜாஜி வந்து ராஜாஜி கிட்ட நேரு கேட்டிருக்காரு. உடனே அவர் ராஜாஜி என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்ட்டு திருவாவூர் ஆதீனத்துக்கு வந்து இங்கே ஆதீனத்தை சந்திச்சு அப்போது சன்னிதானத்துக்கு காய்ச்சல் ஆரம்பிச்சான். அதனாலே தம்பிரானை அனுப்பிச்சு நீ முடிய செங்கோலை வாங்கி கொடுனாரு. தம்பிரான் போயிருக்கிறாங்க. தம்பிரான்ட்ட அந்த வெள்ளக்காரன் செங்கோல் கொடுத்துருக்கான். அதெல்லாம் தங்கத்தினால முலாம் பூசணும் செங்கோல். தங்கத்தினால முலாம் செங்கோல் முலாம் பூசணும். அப்படி அந்த செங்கோலை வெள்ளக்காரன் கொடுக்க அதை தம்பிரான் வாங்க அதை நேர்கிட்ட கொடுத்துருக்கான். நம்ம சுதந்திரம் வாங்கணும். யார் வாங்கி கொடுத்தா? சைவாதீனத்தில் இருக்கிற முனிவர். அதனால பெரியோர்களால முடி சூட்டப்பட வேணும், தகுதி உடையவர்களால. அதனாலே முடி சூடினா தானே ராஜா. அப்படி எல்லாம் இருந்துச்சு. தில்லைவாளந்தர்கிட்ட போய் சொன்னாரு எனக்கு முடி சூட்டி வைக்கணும்னு கேட்டாராம் அந்த கூட்டுவ நாயனார். அவங்க சொல்லிட்டாங்களா, நாங்கள் சோழ ராசாவுக்கு தான் சூட்டுவோம், மற்ற பேருக்கெல்லாம் நாங்கள் சூட்டுற வழக்கம் இல்லை அப்படின்ட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு அந்த கிரீடம் அங்கே தான் இருந்துச்சான், தில்லையில தான் இருந்துச்சான். அப்போ ஏதோ ராஜா இல்லாமல் இருந்த காலம் மாற்றுறது. அந்த கிரீடத்தை வந்து பத்திரமாக வச்சிரு அப்படின்னு ஒரு குடி இங்க வச்சுட்டு மற்ற பேரெல்லாம் மல்நாட்டுக்கு கூட்டாங்களாம். தெளிவான கூட்டு நாயனார் காலத்துல. அதனால் முடி சூடவில்லையாளர் ராஜாவில்ல, முடி சூடினால் ராஜா. இவன் இயல்பாகவே இவனுக்கு யாரும் முடி சூடல, சிவபெருமானுக்கு இயல்பாக இவனுக்கு முடி இருக்கு, சடையன் அவன் தானே. அதனாலே முடி இருப்பதனாலே இவன் ராஜா, எல்லா அவளுக்கு இருக்கு ராஜா. இது முடிங்கிறதுக்கு எத்தனை வகையா சொல்றேன் பாத்தியா, அணிமுடி, ஆதி. ஆதி என்ன, அவன் தான் முதல். ஆதி என்றால் முதல், அதனாலதான் ஆதி பகவன் அறுத்து கொடுத்துன்னு ஒண்ணு, ஆதி பகவன். அதனாலே ஆதி, ஆதி தான் முதல், அவன் தான் முதல், வேற யாரும் முதல் இல்ல. மாலையன் முதல்வர் யாரும் வரம்பிலு திருவை எய்த மேலே நாள் அடித்தோன்றானும் விமலனும் இணையற்கெல்லாம் மூலமும் தனக்கு வேறொரு முதல் இல்லாதவனும் எங்கள் ஆலமறு கலவு கடவுளன்றி அமரரில் யாவரம்மா என்பது தந்த புராணம். சிவபெருமான் தான் முதல்னு பேர், அவனுக்கு முதல் இல்லை, அவன் தான் எல்லாத்துக்கும் முதல் கொடுக்குறான். அவன் தான் முதல், அவனுக்கு முதல் இல்லை, அவன் தான் எல்லாத்துக்கும் முதல் கொடுக்குறான். எல்லாத்துக்கும் முதன்மை கொடுக்குறவனு அவன் தான். நீ இந்த பதவியை வகித்துக்கொள்ளு, நீ இந்த பதவியில் இரு, இந்த பதவியில் இருன்னு சொல்லி அவன் தான் முதல் கொடுக்குறான். முதல் இல்லாதவன் முதல் கொடுக்குறான், தனக்கு முதல் இல்லாதவன். அதனாலே ஆதி அமரர் பிரம்மான், அமரர் கோமான். அமரர்னா தேவர்கள், அமரர்கள் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கு தலைவன். கோமான்னா தலைவன், கோமான் என்று சொன்னால் தலைவன். தேவர்கோ அறியாத தேவதேவன் செழுங்குடில் கயந்து பயந்து காற்றழிக்கு மற்ற மூவர் கோனாயிருந்து கோமானாலும் கோன் என்றாலும் அரசன். தேவர்களுக்கு ராஜா, தேவராஜா சிவபெருமான், தேவராஜா. ஆனந்த கூத்தன், ஆனந்த கூத்தன்கிறத அவனுடைய முக்கியமான லட்சணம். ஆனந்த கூத்தன், கூத்தாடுறத அவனுக்கு வேலையே. இப்ப நம்ம வந்து என்ன நம்ம வேலை செஞ்சு பழஞ்சம் பாதிக்கிறோம்ல, அவர் கூத்தாடித்தான் பழஞ்சம் பாதிக்கிறார், கூத்தாடித்தான் பழஞ்சம் பாதிக்கிறார். பழஞ்சம் பாதிக்கிறாருன்னு என்ன சம்பாதிக்கிறாரு, கூத்தாடுறதுனாலதான் உலகத்தையே படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது எல்லாமே அந்த கூத்தில் தான் செய்கிறார். கூத்தில் தான், கூத்திலே எல்லாம் நடக்குதுப்பா. அவன் ஆடுனா எல்லாமே ஆடுது. அதனாலே சிவபெருமான் ஒருவன் தான் கூத்தாடுவதிலே வல்லவன். அதனால தான் ஆடல் வல்லான்னு பார்த்துருக்கீங்களா, ஆடல் வல்லான் தமிழ்ல, ஆடல் வல்லான். இது நிறுத்தஞ்செய வல்லவரில் சிவன் போல் உண்டோ அப்படின்னு பதஞ்சலி வியாக்கரவாத மகத்துவத்தில் வருது. நிறுத்தஞ்செய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நின்று காண வல்லவரில் உமை போல் உண்டோ. அதனாலே கூத்தாடுவதிலே வல்லவன் சிவபெருமான் தான். அவனை பார்த்தா அப்புறம் எல்லாம் ஆடினான். அதனால ஆனந்த கூத்து, அந்த கூத்து ஆனந்த கூத்துன்னு பலவகையான கூத்து. அந்த பலவகையான கூத்துல ஆனந்த கூத்து சிறப்பு. தாண்டவ 108 சொல்றது, அப்புறம் ஒரு 7 வகை, இப்படி எல்லாம் இருக்கிறதுல அந்த ஆனந்த தாண்டவன் தான் மிக உயர்ந்தது. அதனால ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து. அருசமயம் என்பது சமயங்களை 6 பிரிச்சிருக்கிறாங்க. சமயம் என்பது நம்ம நாட்டிலே மிக முக்கியமானது. மற்ற நாடுகளிலே ஏதோ 1 இருக்கு, 2 இருக்கும். மற்ற நாடுகளிலே இந்த இந்த நாட்டில் எல்லா சமயமும் இருக்குது, நம்ம நாட்டிலே எல்லா சமயங்களும் இருக்குது. சமயம் என்பது உயிர்கள் படிப்படியாக அறிவு ஞானத்தை பெற்று உயர்வதற்கு அது பள்ளிக்கூட மாதிரி இருப்பது. சமயம் என்பது உயிர்கள் அறிவு கலைஞானம் அதற்கு மேலே உலகியல் அப்புறம் வந்து சிவஞானம் இவைகளை பெற்று அயால படிப்படியாக உயர்வதற்கு வாய்ப்பாக உள்ளது அந்த சமயங்கள். சமயம் என்ற சொல்லுக்கு தன்னை சேர்ந்தவர்களை தன்மயமாக ஆக்குவது சமயம். சமயம் என்பது தன்னை சேர்ந்தவர்களே அந்த சமயத்தினுடைய கொள்கையிலே ஈடுபட செய்து அந்த கடவுளுடைய தன்மையை பெற்று தருவது சமயம். சமயம் என்பது பக்குவப்படுத்துவது, சமையல் என்பது பக்குவப்படுத்துவது, சமையல் என்பது பக்குவப்படுத்துவது, சமயம் என்பதும் பக்குவப்படுத்துவது. சமையல் என்பது பக்குவப்படுத்துவது, பக்குவமாகவில்லையானால் உணவாகாது. அதுபோல சமயம் என்பதும் சேர்ந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்துதல், நல்ல ஒழுக்கங்களை சொல்லி, நெறிய சொல்லி, பத்தியை சொல்லி, நடக்கிற முறைகளை எல்லாம் சொல்லி. இப்ப நமக்கு புத்தி உண்டா சின்ன பிள்ளையில, இப்ப புத்தி இருக்குதா, இருக்கு இருக்கு. இப்ப இருக்கிற புத்தியும் குறைவுதான், குறைவான புத்தி. சின்ன பிள்ளையில புத்தி இல்லை, விளையாட்டுத்தனமா தெரியும், எதை பத்தியும் ஒன்றும் தெரியாது, சின்ன பிள்ளையில தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்ப பெரிய பிள்ளையான பொறுப்பாடு இந்த ஆசையினால இந்த பொண்டாட்டி உள்ள விடுவாசம் பணம் காசு அதுல சுத்திக்கிட்டு அலையிறோம். அச்சா அப்புறம் வயசாகி போச்சுன்னா என்ன பண்றோம்னா இதெல்லாம் அனுபவிக்க முடியாம ஏதோ சோறு கிடைச்சா போதும், நடமாடி இருந்தா போதும்னு ஆகி போகுது. அப்படித்தானே போகுது. இப்ப இந்த ஆன்மா ஏதாவது படி முறையில உயர்ந்த முறையில ஏதாவது தெரியுதப்ப நான் சொன்னதுல ஒண்ணு இல்லை. இல்ல இந்த உயிரானது மனுஷன் அதான் சின்ன பிள்ளையில விவரம் தெரியாம போச்சு, விவரம் தெரியாம அலையுது, கடவுள் தெரியாது, உயர்வு தெரியாது, வாழவும் தெரியாது. பெரிய பிள்ளை ஆகிட்டோம்னா வந்து உலகியல் வாழ்விலே மனைவி மக்கள் வீடு வாச பணங்காசத்தை தேட தேடித்தானே ஆகணும், சாப்பிட அனுபவிக்க இருக்க வீடு வேணும். அது அருணகிருஷ்ணர் சொன்னார், உடுக்க துகில் வேணும், உடுக்க துகில் வேணும், நீள் பசி அவிக்க கனபான வேணும், நல் ஒலிக்கு புனலாட வேணும். ஏதாவது பங்கன் அது வேணும், அலங்காரமான ஆடை நல்ல செலவை சட்ட போகிறது, ஒலிக்கு புனல் முதல்ல உடுக்க துகில் வேணும்னாரு. இப்ப நான் பிரகாசமான நாலு ஆறு பேர் மதிக்கணும்னா ஒன்னா நம்பர் வேஷ்டி கட்டட்டையா இருக்கணுமா? உடுக்க துகில் வேணும், நீள் பசி அவிக்க கனபான வேணும், நல் ஒலிக்கு புனலாடை வேணும், மெய் உரு நோயை ஒலிக்க பரிகாரம் வேணும். வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு பரிகாரம் வைத்தியம் தரும், ஒலிக்க பரிகாரம் வேணும், உள் இருக்க சிறு நாரி வேணும், ஒரு படுக்க தனி வீடு வேணும். இன்னும் சொல்ல அது ஒண்ணு ஒன்று பாட்டு புரியுதா? உடுக்க துகில் வேணும், நீள் வசி அவிக்க கனபான வேணும், நல் ஒலிக்கு புனலாடை வேணுமை உரு நோயை ஒலிக்க பரிகாரம் வேணும், உள் இருக்க சிறு நாரி வேணும், ஒரு படுக்க தனி வீடு வேணும், வகையாவும் கிடைத்து கிருகவாசி ஆகி கிடைத்து. பெரிய குடும்பஸ்தன் ஆகிட்டாரு, பெரிய ரெண்டாட்டி உள்ள காலம் அப்படி கிடைத்து கிருகவாசியாகி மயக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம் கிருபச்சித்தம் ஞானபோதம் அடித்து தர வேணும். நீள் போக கிரிக்கெட் சுழல் வேனை ஆழ்வதும் ஒரு நாடு.
இப்படி புண்ணியமா பாடி வச்சிருக்கேன்,
அதனால இப்படி எல்லாம் நான் வினை போதாமே, அதனால உங்களுடைய திருவுருளை பெற்று வாழனியரோட வேணுங்கிறார். அதனால இப்படி வந்து உயிர்களுக்கு இயல்பாக அறிவு வராது, இயல்பாக அறிவு வராது. அறிவு என்று சொன்னால் அறிய வேண்டிய பொருளை அறிவது, அறிய வேண்டிய இப்போ வீடு வாசல் கொண்டாட்டி உள்ள மாடுகள் நல்லா ஆரை பார்த்து செம்பறிகிறோம், எல்லாத்தையும் பார்த்து செம்பறிகள் நம்மளும் அதை செம்பறிச்சு தானே ஆகணும், வேணும்னு அப்படிதானே, அப்படித்தானே அப்படித்தானே வேணும் இல்ல பாரு, அவ்வளவுதான். இதுல இது பெரிய ஒரு அறிவின் செயல் அல்ல, இது பெரிய ஆன்மா உயர்வதற்கான செயல் அல்ல. அதான் உடுக்க துயில் வேணும், நீள் பசி அவிக்க கனவான வேணும், ஒழிக்க புடலாட வேணும், நோயை ஒழிக்க பரிகாரம் என்றால் போல இதெல்லாம் உடம்புக்கு தேவையானது, உயிருக்கு தேவையானது அல்ல. அதனாலே இப்படி விவரம் இல்லாமல் போய்விட்டது. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா, இடையிலே வந்து இந்த மயக்கத்துல அழிஞ்சிருது, இந்த பொருள்ல மயக்கத்துல அழிஞ்சு, அப்புறம் வயசாகி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியல, செத்தாய புடியோ நடமாடி இருந்தா போதும்னு ஆகி போகுது. இடையிலே இந்த ஞான நூல்களாக அறிவு நூல்கள், அறநூல்கள், நீதி நூல்கள், ஞான நூல்கள் இவளை கற்றுதான் அவருக்கு அறிவு வருவது. நீதி நூல்கள், அறிவு நூல்கள், அறநூல்கள், அருள் நூல்களை கற்றத்தான் அவனுக்கு அறிவு உண்டாகிறது, அப்புறம் அதுக்கு மேல ஞானம் உண்டாகிறது. கற்கவில்லைன்னு வச்சுக்க, கல்லாதவனுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? மூடன். கல்லாத முடரை காணவும் ஆகாதுன்னாரு திருமூலர். கல்லாத முடரை அது அறிவு நூல் கலா மூடர்னு சொன்னார் அருணகிரார். அவர் இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னார், அறிவு நூல் கலா மூடர், நெறியிலே நிலா மூடர், அற விசாரியா மூடர். மூடர்னு ஒரு பட்டியல், குண்டர்கள் ஒரு பட்டியல் போட்டிருக்காருப்பா, துட்டர்கள் ஒரு பட்டியல், அப்படி எல்லாம் போட்டு சொல்றாரு அது அருணகிரார்.
அதனாலே இப்படி நூல்களாலே அறிவு உரிமை தவிர வேற வகையாளர்
அப்படி கற்றறிந்த பெரியோர்கள் மூலமாக அறிவு வரும். அதனாலே கற்க வேணும், கற்ற பெரியோர்களை சேரும். அதனாலே இப்படி எல்லாம் நமக்கு அருள் செய்தது சமய நெறிகள், நூல்கள் எதன் மூலமா எது ஆதாரமாக இருப்பது, சமயத்தை ஒட்டி இருப்பது சமய நூல்கள். நல்ல ஞாபகம் வச்சு, சமய நூல்கள். இப்ப சைவ சமயத்துக்கும் நூல்கள், வைஷ்ணவ சமயத்துக்கும் நூல்கள், ஏகாண்மவாத சமயத்துக்கும் நூல்கள், சமண சமயத்துக்கும் நூல்கள், புத்த சமயத்துக்கும் நூல்கள், இப்படி எல்லா சமயங்களுக்கும் நூல்கள் இருக்கிறது. எல்லா சமயங்களுக்கும் நூல்கள் இருக்கிறது. நூல்கள் இல்லைன்னா அந்த சமயத்தை பத்தி தெரிந்து கொள்ள முடியாது, சமய கொள்கைகள் புரியாது. அதனாலே இப்படி இந்த சமயங்கள் நூலை சார்ந்தது, நூலை சார்ந்தது சமயம், சமயங்கள் நூலை சார்ந்தது, நூலை சார்ந்தது சமயம். அதை சார்ந்தவனுக்கு தான் அந்த சமய உணர்வு, சமய அறிவு, கல்வி கேள்வி ஞானம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு. அதனாலே அறுசமயங்களும் ஆறு சமயங்களும் மனிதனுக்கு அறிவு உண்டாகும்படியாக, புத்தி உண்டாகும்படியாக, நெறிகள் தெரிந்து நடக்கும்படியான வகைகள்லாம் சொல்லுவதுதான் சமயங்கள். ஆனா அதை நிறைவாகவும் சிறப்பாகவும் கடவுள் உண்மையும் உயிர் உண்மையும் பாச உண்மையும் சொல்லுவது சைவ சமயம் ஒன்றுதான். மற்ற சமயங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்லாது, ஏதோ அதுல ஒரு தர்மத்தை சொல்லியிருக்கோ, அதுல ஒரு நல்லது, அதுல ஒரு நல்லது. இப்ப புத்த சமயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லு தெரியுமா? ஆசை இருக்கப்படாது, கோபம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லும். சமண சமயத்தை எடுத்துக்கிட்டா ஜீவகாரூண்யம் இருக்கவும் அப்படின்னு, மற்ற அநாகரிகம்லாம் நிறையா இருக்கு, அதுல ஏதாவது ரெண்டு ஒன்று நல்லது இருக்கும். சைவ சமயத்துல எல்லா நல்லதும் இருக்கும், அந்த சமயம் சொல்றதெல்லாம் சொல்லி அதுக்கு மேலான நன்மையை சொல்லும் சைவ சமயம். அதனால சைவ சமயம் தான் வந்து இமயம் போல இருப்பது, சைவ சமயம் இமயம் போல இருப்பது. அதனாலே அந்த அரிசமயத்தை சிவபெருமான் தான் செய்து வச்சார், சமயங்களை உண்டு பண்ணதும் சிவபெருமான் தான்.
இப்ப சமண சமயம் புத்த சமயம்லாம் யாரு உண்டு பண்ண? சிவபெருமான் தான் உண்டு பண்ணினார். அதுல வந்து அதுல கொஞ்சம் புத்தி வரட்டும் இந்த மக்களுக்கு, அதுல கொஞ்சம் புத்தி வரட்டும், அதுல கொஞ்சம் புத்தி, இப்படி இப்படித்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க உயிரை பத்தி? சுத்தமா அதுக்கு புத்தி இல்லை. இருக்கிற கொஞ்ச அறிவையும் ஆணவ மலம் மூடிடுச்சு. அதனாலே உயிர்களுக்கு அறிவு உண்டாக முடியாக செய்யப்பட்டது சமயங்கள். அறிவு அருள் இறக்கம் வந்து நீதி எல்லாம் உடையதோடு சிவஞானத்தையும் உண்டு பண்ணது சைவ சமயம். அருமை அருமை அருமை. அதை சித்தியாரில் சொல்லுவார், ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலா துறவு அடக்கம் அன்போடு அர்ச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியரங்கள். இதெல்லாம் அடிப்படை சைவ சமயம். 16 சொல்றாரு இதுல, 16 சொற்கள். ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழுக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கலா துறவு அடக்கம் அன்போடு அர்ச்சித்தலாதி இழுக்கலா அறங்களானால் இறங்குவான். இத்தனையும் சொல்லி அதுக்கு மேலே வந்து சைவபக்தியை சொல்லி அதுக்கு மேலே சிவபக்தி. காண்பவன் சிவனே ஆனால் அவனடிக்கு அன்பு செய்யுமான் பரம் என்று சொல். அதனாலே சமய நெறிகளை அறிந்து கொள்வது அவசியம். அதனாலே அதுக்காகத்தான் சிவபெருமான் சமயங்களை படைச்சார். அறுவகை சமயத்திற்கு அவ்வொரு பொருளாய் என்பதோட சித்தியார். அதனாலே அந்த 6 சமயங்களும் கடவுளை உண்டு என்கின்ற சமயம்தான் அதிகம். கடவுள் உண்டு என்று சொல்லுகிற சமயம் அதிகம். கடவுள் இல்லேன்னு சொல்ற சமயம் ஒன்றே ஒன்று நாத்திகங்கிற உலகாயுதம்னு சொல்றது. அதுல சித்தாந்தன் உள்ள உலகாயுதம். உலகாயுதம்னா உலக பொருளே ஆதாயம், உலக பொருளை அனுபவிக்கிறது ஆதாயம், அதான் உலகாயுதம். அதுதான் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லும். கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றவன் கடவுள் 4 பூதம் தான், ஆகாயத்தை கூட ஒத்துக்க மாட்டான். 4 பூதம் தான், 4 பூத சேர்க்கையினாலதான் உலகம் உண்டாகுது அப்படின்னு சொல்ற. 4 பூத சேர்க்கையினால அது இப்ப இருக்கிற இந்த நாத்திகளுக்கெல்லாம் இந்த உண்மையோட தெரியாது, இந்த உண்மையெல்லாம் தெரியாது. பொதுவா கடவுள் இல்லவே இல்லை அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுக்கு போய் படிக்கணுமா? கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னா அப்புறம் ஒண்ணும் தேட வேண்டியில படிக்க வேண்டியில ஒண்ணு வேண்டியது. அச்சா, அதனாலே அப்படி 4 பூத சேர்க்கையினாலதான் உலகம் உண்டாகுது அப்படின்னு சொல்றான். அது சித்தியார்ல அதுக்கு உதாரணம் சொல்றேன். வெற்றிலே பாக்கு சுண்ணாம்பு 3 சேர்ந்தா சிவப்பு உண்டாவது போல 4 பூதங்கள் சேர்ந்தா உலகம் உண்டாகுது. ஓமா சரியா இருக்கா? சரியா இருக்கான்னு நான் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு 3 சேர்ந்தா சிவப்பு நிறங்கிற உண்டாவது போல 4 பூதங்களும் சேர்ந்தா உலகம்
உண்டாகுதுன்னா
அத சித்தியார்ல சொன்னாரு. ஏன்னா வெத்தலை பார்க்க சொன்னா 3 உடத்துல இருந்தா சிவப்பாயிருமான்னா ஒரு ஆள் எடுத்து கூட்டம் என்ன தாண்டா சிவப்பா கூப்பிட்டு போயில. அது மாதிரி ஒருத்தர் வேணும்டா 4 புதத்தையும் கூட்டுறதுக்கு. நீ சித்தாந்தங்கிறத என்ன நினைக்கிறீங்க? சைவ சித்தாந்தப்பா, சைவ சித்தாந்தம் அந்த நாட்டுக்கு அளவில்லாத பெருமை தேடி தந்தது. எல்லா சமயவாதிகளும் கூட மற்ற புறச்சமயவாதிகளும் கூட சைவ சித்தாந்தத்தை வந்து வெறுக்க முடியாது, தள்ள முடியாது. சமயத்தை வேணா பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர இந்த உண்மை அவன்கிட்ட கிடையாது. அதனாலே அரு சமயம் அந்த எல்லா சமயங்களிலும் கடவுள் வழிபாடு இருக்கு. சமணத்திலிருந்து அவன் தேவன வழிபடுறான், புத்தன் அவன வழிபடுறான், வழிபாடுன்னு இருக்குது அல்லவா? எல்லா சமயத்திலும் வழிபாடு இருக்குது அல்லவா? முறையாக இல்லையானாலும் மெய்ப்பொருளைய தெரிந்து வழிபாடு இல்லையானாலும் அவன் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுகிறான். அந்த வழிபாடு எல்லாமே எங்கே போய் சேர்கிறது என்றால் சிவனிடத்திலே போய் சேருது. சிவன் அறிந்து வழிபடாமையினால் அவனுக்கு பூரண பலன் கிடைக்காது, ஞானம் கிடைக்காது. ஆனா அந்த வழிபாட்டுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்வார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். யாதொரு தெய்வம் கொண்டிரு அத்தெய்வமாகியாங்க மாதுருவாகனார் தான் ஒருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினை இஞ்சி ஆதலால் இவை இல்லாதான் அறிந்தருள் செய்வன் என்றே என்பது சிவஞான. அதனாலே இப்படி அரிசமயங்களும் வழிபாடு செய்வதெல்லாம் சிவபெருமானுக்கு தான் போய் சேரும். அது கந்த புராணத்துல சொன்னாரு, யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினும், யாதொரு பொருளை யாவர் இறைஞ்சினா கும்பிட்டா வழிபட்டா அது போய் முக்கன் ஆதிய அடையும் அம்மா. அங்கது போல தொல்லை வேதமது உரைக்க நின்ற வியன்புகள் அனைத்து மேலாம் நாதனை அணுகும். வேதத்துல சொல்லி இருக்கப்பட்ட புகழ் அத்தனையும் சிவபெருமானத்தான் போய் சேரும். இது போல எல்லா நதிகளும் கடல் சென்றன என்பது கந்த புராணம். அதனாலே இப்படி அறுவகை சமயம் பணி செய்துங்கிறார். அறுவகை அரிசமயம் பணி வகை செய்து அந்த அரிசமயங்களை உண்டு பண்ணி அந்த சமயத்துல புகுந்த மனிதர்களை பணியும்படியாக வகை செய்தான். பணியும்படியாக உங்களுக்கு சமய நெறிக்கு வந்துட்டாலே அந்த பணிவு பதம் போக்குவரத்து எல்லாமே வந்துதான் ஆகணும். வராதவனுக்கு அது வராது, வராதவனுக்கு அது வராது, வந்தவனுக்கு அது வரும். வந்தவனுக்கும் வராம இருக்கும், வந்தவனுக்கும் வராம இருக்கிறது உண்டு. கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள்ங்கிறார் அல்லவா திருமொழி. கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள்ங்கிறார் அல்லவா. படிக்காத மேதைகளும் பாடில் உண்டு, படித்திருந்தும் தந்ததாய மதிக்க மறந்தான். அது போல அது போல அது போல அது போல அது போல ஆகையினால இப்படி அறுவக சமயமும் செய்கின்ற பணியெல்லாம் அவனுக்கு தாங்கியது. அறுவ சமயம் பணிவகை செய்து படவது ஏறி பாருடுவண்ணும் பரவி ஏத்த பிணிகட நல்கும் பெருந்துறை கையால பாரு என்கின்ற பூமியும் விண்ணு ஆகிய தேவலோகமும் பரவி ஏத்த விண்ணுலகமும் புகழுகிறது, மண் உலகமும் புகழுகிறது. விண் சுமந்த கீர்த்தி, மண் சுமந்த கீர்த்தி, மண் சுமந்த கீர்த்தி, மண் சுமந்த கீர்த்தி. இப்ப புரியுதா? மண் சுமந்த கீர்த்தி, இது மண் சுமந்த கீர்த்தி, விண் சுமந்த கீர்த்தி. தேவர்கள் புகழ்கிறார்கள், மண் உலகத்தவர்கள் புகழ்கிறார்கள். பரவி ஏத்த பிணிகட நல்கும் பெருந்துறையும் பேரருளாகும். பிணிகட நல்கும் பெருந்துறை. பிணிகட என்பது, பிணி என்பது உடலுக்கு பிணி, உயிருக்கு பிணி, உள்ளத்துக்கு பிணி. பிணினா வியாதி, உடலுக்கு வியாதியா அது நல்லா தெரியுதா? அதே மாதிரி உள்ளத்துக்கு வியாதி விஷன, விஷன கவலை, ஐயா சிவ சிவ. அதுக்கு மேல உயிருக்கு வியாதி, உயிருக்கு வியாதிங்கிறதா அந்த ஆணவம் கண்ணு மாயை என்கின்ற பலம். உடலுக்கு வியாதிங்கிறதா வாத பித்த சிலத்துமா. உள்ளத்துக்கு வியாதிதான் காம விகுளி மயக்கம். ஒவ்வொன்றுக்கு மூணு மூணு, அது மூணு மூணு கோடியா பெருகுது. மூணு மூணு கோடியா, ஒன்னொன்னும் கோடி கொடுக்கும். வாதம் பித்தம் ஜிலேத்தம், இது உங்களுக்கு தெரியுதா? எல்லா வியாதியும் இந்த மூணுக்குள்ள அடங்கிடுது. இதுல இருந்து எல்லா வியாதியும் 4448 வியாதி, 4448 வியாதி கணக்கு கேட்டு கீழே அத்தனை இந்த மூணு வியாதியில தான் வருது. வாத பித்த சிலேத்தம். அதுக்கு மேல உள்ளத்துக்கு வியாதி காமம் விகுளி மயக்கம். காமம் விகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட கடும் நோய் என்பது திருக்குறள். உயிருக்கு வியாதிதான் ஆணவம் கண்மம் மாயை என்பது. அந்த வியாதினாலதான் இந்த வியாதியெல்லாம் வந்துச்சு. எந்த வியாதினாலே? இந்த உயிருக்கு இருக்கிற வியாதி பாரு. அதனாலதான் அந்த நோயை மூல நோய்ங்கிறாரு. ஆறு அப்பர் சுவாமி ஆணவத்தை மூல நோய்ங்கிறார். மூலம்னா எல்லா நோய்க்கும் மூலமாக இருப்பது. மூல நோய் எல்லா நோய்க்கும் மூலமாக, மூல நோய் இதற்கு முதல்வன் கண்டா என்பது அப்பர் தேவாரம். அதனாலே இப்படி உடலுக்கு வியாதி, உயிருக்கு வியாதி, உடம்புக்கு வியாதி, உடல் உள்ளம் உயிர் மூன்றுக்கும் வியாதி. இந்த மூன்று வகை வியாதியும் தீர்க்கக்கூடியவன் சிவபெருமான். பேராயிரம் பரவி வானு உரையத்தும் பெம்மானை பிரிவில் அடியார்க்கென்று வாராத செல்லும் அறிவிப்பானே. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாயி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. திருபுறங்கள் தீயிலத்தின் ஜிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆசனால் போக்கினேனே என்பது அப்பொரு திருத்தாண்டகம். அதனாலே எல்லா வியாதியும் ஞானிகள் மருந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம எல்லாம் சாப்பிடுது ஆகணும். அது மாதிரி ஞானிக்கு மாதிரியே நானும் சாப்பிடாம இருப்பேனா வியாதி அதிகமாயிரும், தாங்க முடியாது. அதனால ஞானம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் உண்ண வேண்டியதில்லப்பா, வியாதியே வராது. ஞானம் வந்துருச்சுன்னா வியாதியே வராதுப்பா. இப்ப திருச்செங்கோட்டுல ஞானசம்பரம் இருந்தவங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் வந்துச்சு. ஞானசம்பரம் காய்ச்சல் இல்ல, குடிசூரம் வந்து அப்புறம் அபிநக்கி பண்ணாரு இல்லவா, அதுல அவரு காய்ச்சல் அதான் மருந்து அப்பயே கொடுத்துட்டாளே, மருந்து கொடுத்துட்டாள, மூணு விஷயம் மருந்து கொடுத்துட்டாள் உமாதேவி. அதனால ஆமா அடிகளுக்கெல்லாம் வந்துச்சு. அது இந்த இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில இந்த இயற்கை காலம் குளிர் காலத்துல திருச்செங்கோட்டுல ஏதாவது காய்ச்சல் வந்துருச்சு, குளிர் சூரம் வந்துருச்சு, அதை ஞானசம்பரத்தை சொன்னாங்க. சரி எல்லாத்துக்கும் வந்தா நமக்கு வரலாமான்னாரு. சரி 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 சரி, நீங்க கைவினை செய்யாம இருக்கிறீங்க அதனால வந்துருச்சுன்னா. கைவினைனா பூசையம், கைவினைனா பூசையம். அவ்வினைக்கு இவ்வினையாமன்னு சொல்லும் அது தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த வினைக்கு இந்த வினை தெரியுமா தெரியாதா? அந்த பாட்டுல அவ்வினைக்கு இவ்வினையாம், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லு அது அறிவு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஒன்றாலதானே ஒன்று வரும், ஒன்றாலதான் ஒன்று வரும். ஒன்று இல்லாமல் ஒன்று வராது. விதையினாலே மரம் வருவது போல ஒன்றினாலதான் ஒன்று வரும். இப்ப மனுஷனுக்கு தெம்பு தைரியம்லாம் இதெல்லாம் வருவது உணவுனால இல்லைன்னு வச்சுக்க. உப்பு கட்டிக்காரன், வீராதி வீரன், சூராதி சூரன், அவனு கூட சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்க, என்ன வரும்? ஊர் வீரத்தன்மையெல்லாம் போயிடும். அதைத்தான் மானம் குலங்கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவமுயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லி இயல்பில் காமுறுதல் பத்தும் பசிவந்தில பறந்து. ரொம்ப கெட்டிக்காரன் கூட சோறு இல்லைன்னு வச்சுக்கப்பா, ஒரு ரெண்டு பொழுது சோறு இல்லைன்னு வச்சுக்க, என்ன அவன் கெட்டிக்காரன்? சாப்பிட்டேதான் கெட்டிக்காரு. இவ்வளவு சுருக்கத்துல வச்சிருக்கான் ஆண்டவன், அப்பவும் அவன் கெட்டிக்காரன்னு சொல்லிட்டு. அதனால ஒன்றினாலே ஒன்று வரும். அதனால அவினைக்கு இவினையாமன்னு சொல்ல அது தெரிவீர். உயிரினை நாடாதிருப்பதும் உங்களுக்கு ஊனம் அல்ல. உய வேண்டிய காரியங்களை நீங்க செய்யாமல் இருப்பதும் உங்களுக்கு ஊனம் அல்லவா? ஊனம் உய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பது உணமா? கைகால் ஊனம் ஊனம் அல்லவா? உய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் உய்ய வேண்டிய காரியம் தான் வழிபாடு. உய்வினை நாடாது இருப்பதும், அதை எண்ணாமல் இருக்கிறீங்களே, நாடாதுன்னு எண்ணாமல் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தம கோணம் என்று. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுவதும் ஆமடியும் செய்வினை வந்தவை திருண்டப்பரா திருநீலகண்டம். அது அப்புறம் அப்புறம் வடக்கம் சொல்றாரு, என்னையா கைவினை அப்படிங்கிறியா? காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கடிமணத்தால் ஏவினையால் எரிமூன்றதித்தி நின்று ரூழதும் பூவினை குய்தும் அரடி போற்றுதும் ஆமடியும் தீவினை வந்தமே திருண்டப்பரா திருநீலகண்டம். விளக்கம் பின்னாடி. அதனாலே இப்படி வந்து ஒன்றாலே ஒன்று உண்டாகும். அதனாலே பிணியை நீக்குவன் சிவருமானே. பிணிகளிலே மூல நோயாகிய அணவமலம் அந்த அனவமலத்துக்கு இருப்பிடமாக இருப்பது உயிர். அந்த உயிருக்கு பிறவியை தந்தான்னா, உடம்பை கொடுத்தான்னா அந்த உடம்புக்கு வியாதி வருது. அதனால பிறவியாகிய நோயவே சுத்தமாக தொலைக்கிறவன் சொல்லு. பிறவி என்கின்ற நோயவே, பிறவியே நோய், பிறவியே நோய். அதனால பிறவி இறப்பு, பிறப்பு இறப்பு என்கின்ற நோய் இல்லாமல் செய்கிறவன் சொல்லணும். அதான் பிணிகட நல்கும் பேரருளாளன், பிணிகட நல்கும் பெருந்துறை, பிணிகட நல்கும் பெருந்துறையும் பேரருளாளன். அதனால வியாதி இல்லாமல் பண்ணுகின்றவன், பிணியை கெடுப்பவன், பெருந்துறையில இருப்பவன் இம் பேரருளாளன். அருளா அருளாளன் பேரருளாளன், அருளாளன் பேரருளாளன். பேரருளாளன் சொன்னால் அளவில்லாத அருஷி, அருளை அளவில்லாத அருளுடையவன், இல்லை இல்லைன்னு கருணை என்பான். அதனால அளவில்லாத அருளுடையவன். பெண்பால் உகந்து மணிவலை கொண்டு வான்மீன் விசும், பெண்பால் உகந்து படவது ஏறி, அந்த படவது ஏறி நடுவில் வருவார் ஒரு வாக்கியம், படகுல ஏறி, படகுல ஏறி, கடல்ல படகுல ஏறி மீன் பிடிச்சாரு சிவபெருமான். மீன் பிடிச்சாரு, சைவரா இருந்தா மீன் பிடிக்கலாமா? சரி 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 சரி, சைவரா சிவபெருமான், சரி சரி, இல்ல இல்ல சாப்பிடறதுக்காக பிடிக்கல. வேதத்தை சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசம் பண்ணாரு. அப்படி வேதத்தை உபதேசம் பண்ணிய போது உமாதேவிக்கு உபதேசம் பண்றேன், ஒருத்தரையும் உள்ள விடாது அப்படின்னு திருநந்தி தேவருக்கு உத்தரவு போட்டுட்டு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். உபதேசம்னா ஞானோவசத்துக்கு குறுக்க யாரும் இருக்கப்படாது, ஞானோவசத்துக்கு குறுக்க யாரும் இருக்கப்படாது. இப்போ நாலு பேத்துக்கு தனியாக உபதேசம் பண்ணாரா? இப்போ நம்ம பண்ணுறோம், பல பேத்துக்கு பண்ணுறோம், இது உபதேசம் தான். ஆமாம், அவர் முக்கியமான ஆளை பிடிச்சி ஒருத்தர் உபதேசம் பண்ணுவார், அவர் மூலமாக பல பேத்துக்கு வரும். இப்போ நம்ம அப்படி ஆள் பிடிக்க முடியாது இல்லை, எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணால் அவா அவா ஏதோ முடிஞ்ச வரையிலும் ஏதோ அவா கழ பிடிக்கிறதே அரிசா இருக்குது. சில வீட்டில் புருஷன் சைவமாக இருப்பான், பெருஞ்சாதே அசைவமாக இருக்கும். அதனாலே இப்படி வந்து உபதேசம் பண்ணுறேன், ஒருத்தரையும் உள்ளே விடாதே அப்படின்னு திருநந்தேவருக்கு உத்தரவு போட்டார். அப்படி உத்தரவு போட்டுட்டு உமாதேவிக்கு உபதேசம் பண்ணினார். அவள் கேட்டுட்டு கடைசியாக என்ன சொன்னேன்னாரு, எல்லாம் மறந்து போச்சுன்னா. நான் மெனக்கெட்டு இவ்வளோ நேரம் எல்லா வேலையும் ஒத்தி வச்சுக்கிட்டு உனக்கு உபதேசம் பண்ணுறது ஒரு சாமார்த்தியம், நீ மறந்துட்டேன்னு சொல்கிறதா அசடு. அதனால் நீ வந்து செம்படவன் குளத்தில் போய் செம்படவனுக்கு பிள்ளையா போகிற அப்படின்னு சாபத்தை போட்டார். மீன் பிடிக்கிறவனுக்கு பிள்ளையா போ அப்படின்னு சாபத்தை போட்டார். அப்புறம் போடாம என்ன பண்ணுவேன், எவ்வளோ மனக்கட்டு மனசையும் சொல்லி அப்புறம் மறந்து போச்சுன்னா. அப்படி போட்ட உடனே அந்த நேரத்துக்கு அதனால இந்த ரெண்டு வயலும் உள்ள போயிருக்கிறான், இந்த வயிற்று வயலும் ஆறுமுகமும் ரெண்டு வயலும் உள்ள போயிருக்கு. உள்ள போன போது திருநந்தேவர் தடுக்க முடியல, இந்த ரெண்டு வயலை தடுக்க முடியல அவரு, இது பெரிய இடத்து சேவம் அப்படின்னு தடுக்க முடியல. உள்ள ரெண்டு பேரும் போனான். போன போது இந்த பிரச்சனை நடந்திருக்கு. எந்த பிரச்சனை? நீ செம்படவனுக்கு மகளாக போறன்னு சாபம் போடவும் அந்த புள்ளைகளுக்கு கோபம் வந்துருச்சு, எங்க அம்மா மேல சாபத்தை போடுறதா அப்படின்னு ரெண்டு கோயிலுக்கும் கோபம் வந்து என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தினாலதானே இவ்வளவு வந்துச்சு வேதம், இந்த வேத புத்தகத்தினால அப்படின்னு சொல்லி அவன் அஞ்சு கையில இவன் 12 கையில வாரி வாரி வேதத்தை எல்லாம் கடல்ல போட்டான். போட்டானா, அப்படி போட்ட உடனே அந்த விநாயகருக்கு சாபம் போடலையா, முருகனுக்கு சாபம் போட்டதாக வரலாறு. நீ ஊம பிள்ளைய செட்டி திருவிட போறன்னு சாபம் போட்டாராம். அப்புறம் அந்த திருநந்தேவரை ஏன் உள்ள ஆள விட்ட அப்படின்னு சொல்லி, நீ கடல்ல போய் சுறாமனா போறன்னு சாபத்தை போட்டேன். அதே மாதிரி சுறாமனா பிறந்துட்டாரு. அதுக்கு மேல இந்த வேதம் கடல்ல போட்டாரோ, அந்த வேதம் பூரா அவருக்கு கிட்ட வந்துருச்சு. கடல்ல போட்ட வேதங்கள் எல்லாம் வந்துருச்சு, அதை முதுகுல சுமந்துக்கிட்டு சுறாமீனாக கடல்ல உலாவிச்சு. அது கொஞ்ச காலம் ஆன ஒரு பாடு, இவ என்ன ஒன்னா செம்படவனுக்கு மகளாக பிறந்தா, மகளாக பிறந்தனா அந்த இந்த மணற்பாங்கில குழந்தையாக கிடந்தாள். செம்படவன் செலவன் தலைவன் எடுத்து வளர்த்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு. அப்படி குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவளுக்கு அருள் செய்ய அந்த செம்படவர்களுக்கு அருள் செய்ய எண்ணினார். அப்புறம் அவளை செம்படவனுக்கு மகளாக போறவன்னு சாபத்தை போட்டாரா, அவளை போய் கல்யாணம் பண்ணணும். இவர் என்னமா போகணும், ஐயரா போக முடியுமா? இவர் செம்படவனா போனார். செம்படவனுக்கு மகளாக போற, வலங்கனுக்கு மகளாக, வலங்கன்னு பேரு, வலங்கனுக்கு மகளாக போற அப்படின்னு சாபத்தை போட்டாரு. அவளை கல்யாணம் பண்ணோம்னா என்ன பண்ணணும், வலங்கனா தான் இவர் இவருக்காரு சாபம் போட்டார், ஒருத்தரும் போடல. அதனால வலங்கினா போனார். அந்த மீனானது என்னன்னா, கடல்ல மீன் பிடிக்க விடாம மீனவர்களை எல்லாம் அதிகமான அட்டகாசம் பண்ணி அந்த வலைகள் எல்லாம் தெரியறது, படக உடைக்கிறது, இந்த மாதிரி அந்த மீனோட கடல் பிடிக்க, மீன் பிடிக்க போக ரொம்ப பயந்துகிட்டு ரொம்ப சிரமப்பட்டு கிடந்தானு. அந்த சமயத்துல இவன் வலங்கனா போனான். அப்படி வலங்கனான்னா நல்ல முறுக்கான ஆளு, தோல்ல இந்த வலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்னா நம்பர் வலங்கன், ஒன்னா நம்பர் வலங்கன் அப்படி போனான். அப்படி போன போது அந்த வேடர் எல்லாம் பார்த்தாங்க, இவன் ஆளை பார்த்தா ரொம்ப நல்லா கம்பீரமா நல்லா முறுக்கா துருக்கா இருந்தான். இதை பார்த்த உடனே அவனுக்கு எங்கேருந்து வர்றான்னு கேட்டானா, இந்த மாதிரி நான் மதுரையிலேருந்து வர்றேன், நான் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் பிடிச்சி விடுவேன் அப்படின்னானா. அப்படியே ரொம்ப சந்தோஷம், நாங்கள் ஒரு மீன் இருந்து அட்டகாசம் பண்ணுது, அதனால நாங்கள் கடல்லையும் இறங்குறது இல்லை, ரொம்ப காரமாக பயந்து கிடக்குறோம், அந்த மீனை பிடிச்சிட்டின்னா என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு. அதான் மீனை வந்தானே ஒரு சாதியாக போனான், அதனால வந்து பொண்ணை கொடுக்குறேன். இது என்ன பண்ண மாதம் பிடிச்சி போடுறேன்னு ஒரு வீசு வீசினேன், வந்துருச்சு மீன் கரையில் வந்து. அந்த மீன் எப்போ வருவானா அது இருந்துருக்கு. ஒரே வீச்சு, ஒரே வீச்சில் மீன் கரைக்கு கரைக்கு வந்தோடனே அவருக்கு பழைய சுரூபம் வந்துருச்சு, அறுத்துன்னு இவருக்கு பழைய சுரூபம் வந்துருச்சு. அப்புறம் செம்படமெல்லாம் கூடி நல்ல மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லாம் கல்யாணம், அங்கே இருக்கிற வாத்தியங்கள்லாம் முளைக்கி கல்யாணம் பண்ணி வச்சானு. கல்யாணம் பண்ணவுடனே ரிசவ வாகனத்தில் எல்லாத்தையும் காட்சி கொடுத்து அதுங்களுக்கு அருள் பண்ணிட்டு அப்புறம் பழையபடி மதுரைக்கு வந்துட்டார். இது வலைவீசன படலம்னு திருவிளையாடல் படலத்தில் வருது. அதை இரண்டு மூணு இடங்களில் சொல்கிறாரு மாணிக்க வாசகர். கேவிடராகி கிளிரது விடுத்து மாவேட்டாகி ஆகம வாங்கி, ஆகம்ங்கிறது அந்த வேதச்சோடிகள் எல்லாம். இதில் அது சொல்கிறார் படவது ஏறி, படவது ஏறி பெண்பால் உகந்து, பெண்பால் உகந்தனோ மாதவியை திருமணம் செய்து கொள்வதற்காக மணிவலை கொண்டு நல்ல அழகு பொருந்திய நல்ல வலையை கொண்டு வான்மீன் விசிறும். வான்மீன்னா அந்த இவர் பிடிச்ச மீன் திருநந்தேவர, அதனால உயர்ந்த மீனும் அதான் வான் மீன். வான் உயர்ந்தது அல்லவா, வானத்தில் இருக்கிற மீன் அல்ல, வான் உயர்ந்தது. இவர் பிடிச்ச மீன் சாதாரண மீன் அல்ல, திருநந்தேவர் ஆகிய மீன் ஆகினால வான் மீன். நல்லா நல்ல வான் மீன் விசிறும் வகையறிவார் எம்பீரானாவார். இந்த தன்மைகளையும் இந்த அருளையும் இந்த செயலை யாரு அறிந்து போற்றுகிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவர். அணிமுடியாதி அமரர் ஹோமான் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவக செய்து படவதேறி பாரோடு வண்ணும் பரவி ஏத்த பிணிகட நல்கும் பேரருளாளன் பேர பிணிகட நல்கும் பெருந்துறையும் பேரருளாளன் பெண்பாலு வந்து மணிவலை கொண்டு வான்மீன் விசிறும் வகையறிவார் எம்பீரானாவாரே என்பது இந்த பாடல்.